2013 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தென்றல் இதழில் அறிமொழி பகுதியில் சாம்பாரின் வரைப்பு என்ற தலைப்பில் ஹரிகிருஷ்ணன் எழுதிய கட்டுரை. வாசிப்பவர் ஹரிகிருஷ்ணன். நான் இன்னாருக்கு இப்படிப்பட்ட சமயத்தில் இவ்வளவு பெரிய உதவி ஓராயிரத்த செஞ்சிருக்கேன், கொஞ்சமான நினைச்சு பார்க்கிறான பாரு, நன்றி கேட்டிருக்கணும் என்பது போன்ற புலம்பல்களை நாம் எத்தனை நூறு முறை கேட்டிருப்போமோ, நாமே கூட சொல்லியிருப்போமோ தெரியாது. ஒருவருக்கு ஒரு உதவியை செய்யும்போது அந்த உதவியின் தன்மையை அல்லது அளவை நிர்ணயிப்பது யார்? உதவி செய்பவரா அல்லது செய்யப்பட்டவரா? உதவி எப்படிப்பட்டது, அதன் அளவு பெரியதா சிறியதா என்பதையெல்லாம் அளவிடுவது உதவி செய்பவனின் வேலை என்று வள்ளுவர் தீர்மானமாக சொல்கிறார். உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. உதவி பெரியதா சிறியதா என்ற கேள்விக்கு விடையை தீர்மானிப்பது உதவி செய்தவனின் வேலை அன்று, அது செய்யப்பட்டவனுக்கு சொந்தமானது. இன்னும் சொல்ல போனால், செய்யப்பட்டவனுடைய பண்பு எத்தன்மையதோ அத்தன்மைத்து என்ற தீர்மானத்தை உதவியை பெற்றவனிடமும் செய்ய அவனிலும் அதிகமாக அவனுடைய பண்பினிடத்திலும் ஒப்படைத்தார் வள்ளுவர். இதை புரிந்து கொள்ள சற்று சிரமமாகத்தான் இருக்கிறது. உதவி செய்யப்பட்டவன்தான் உதவியின் அளவை நிர்ணயிக்கிறான் என்பதையாவது புரிந்து கொண்டு விடலாம். ஆனால் அதென்ன, அவனுடைய பண்பின் அளவை சார்ந்தே உதவியின் அளவும் தீர்மானமாகிறது என்றொரு கூடுதல் நடைமுறை. இதை விளக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஆசிரியர் பேராசிரியர் நாகநந்தி தமது வாழ்வில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை விடாமல் திரும்ப திரும்ப சொல்லுவார். நானே பல முறை கேட்டிருக்கிறேன். இந்த சம்பவத்தை சொல்வதற்கு முன்னால் ஆசிரியர் இது நிகழ்ந்த சமயத்தில் இருந்த வாழ்க்கை சூழலையும் சொல்லியாக வேண்டியிருக்கிறது. அவருக்கு தமிழில் இளங்கலை படிக்கும் விருப்பம் இருந்தது. அவருடைய தந்தைக்கு இதில் சம்மதம் இல்லை. படிப்புக்குரிய உத்தியோகம் கிடைக்குமா என்ற நிச்சயமற்ற தன்மை இருந்ததால் அவருக்கு தன் பிள்ளையின் எதிர்காலத்தை பற்றிய கவலை வந்துவிட்டது. அது 1950களின் காலகட்டம். தமிழ் படித்தவன் உருப்பட மாட்டான், அவனுக்கு சரியான வேலை கிடைக்காது என்ற கருத்து அந்த காலகட்டத்திலேயே வேறுபடுத்தி செய்தோங்கி இருந்திருக்கிறது. ஆனால் ஆசிரியோ தமிழை முதன்மை பாடமாக படிப்பதில் பிடிவாதமாக இருந்தார். சலித்து போன அவருடைய தந்தையார் ஒருவேளை பிள்ளையை மிரட்டி பணி வைப்பதற்காகவோ என்னவோ, அப்படியான நீயே படிச்சுக்கோ, என்னால உன் படிப்புக்கு ஒரு தம்பிடி செலவழிக்க முடியாது என்ற பானத்தை பிரயோகித்தார். முடிவில் ஒருபோதும் தளர்ச்சி அடையாத சுபாவம் கொண்ட ஆசிரியருக்கோ இது தன்மான பிரச்சனை. தஞ்சையிலிருந்து சென்னைக்கு கிளம்பி வந்தார். சென்னை மாநில கல்லூரியில் BA தமிழ் வகுப்பில் சேர்ந்தார். செலவுக்கு பணம் வேண்டுமே, உழைத்து சம்பாதித்து தானே பணம் கட்டி படிப்பது, தன்னுடைய இதர செலவுகளையும் தன் வருமானத்திலேயே சமாளிப்பது என்று தீர்மானித்தார். 1950களில் வேலை பார்த்து கொண்டே படிக்கும் அளவுக்கு வசதிகள் இருந்தன. அப்போது வேலை வாய்ப்புகளே மிகவும் குறைவு. அதிலும் வேலை செய்து கொண்டே கல்லூரிக்கும் போவதற்கு அவகாசம் கிடைக்கும் அளவுக்கான வேலைகளோ அறவே இல்லை என்று விடலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் சென்னை தங்கசாலை தெருவில் இருந்த ஒரு மெஸ்ஸில் பரிமாறுவராக சர்வராக பணியாற்ற முடிவெடுத்தார் ஆசிரியர். பொதுவாக மதிய உணவுக்கு தான் அதிக கூட்டம் சேரும். மற்ற நேரங்களில் காலை சிற்றுண்டி இரவு சாப்பாடு தவிர்த்து கூட்டமும் இருக்காது, வேலையும் இருக்காது. எனவே மதிய நேரத்தில் மட்டும் அங்கே பரிமாறிவிட்டு தங்கசாலை தெருவிலிருந்து மாநில கல்லூரிக்கு ஒரு வேக நடை நடந்து விட்டால் வேலையும் பார்த்து கொள்ளலாம், படிப்பையும் தவற விட வேண்டியதில்லை. இது அவருக்கு வசதியாக அமைந்திருந்தது. அங்கே பணியாற்றிய சமயத்தில் நடந்ததுதான் இப்போது குரலுக்கு விளக்கமாக அவர் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்த சம்பவம். அந்த கால சென்னையில் நல்ல வளர்ச்சி அடைந்திருந்த இடங்கள் என்றால் திருவல்லிக்கேணி, மயிலை, சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை ஒட்டி அமைந்திருந்த தங்கசாலை தெரு தொடங்கி பாரிமனை வரை மட்டும்தான். இன்னும் ஓரிரு இடங்கள் வளர்ச்சி அடைந்திருக்கலாம். இந்த குறிப்பிட்ட பகுதியில் அமைந்திருந்த ஒரு புகழ்பெற்ற பெரிய நிறுவனம் வேலைக்கு ஆள் எடுத்து கொண்டிருந்தது. அதற்காக பலரை நேர்முக தேர்வுக்காக அழைத்திருந்தது. அந்த நாளில் இப்படிப்பட்ட இன்டர்வியூவில் கலந்து கொள்வதற்காக வெளியூரிலிருந்து வந்து ஓரிரு நாட்கள் தங்கியிருந்து நேர்முக தேர்வை முடித்துவிட்டு திரும்புவது வழக்கமாக இருந்தது. ஓரிரு மணி நேரத்துக்கு முன்னால் கிளம்பி உடனே திரும்பிவிடும் என் காலம் போன்றது என்று அது. இப்போதெல்லாம் ஆன்லைன் தேர்வுகள் வந்துவிட்டன. வீட்டில் இருந்தபடியே ஸ்கைப் செய்துவிட முடிகிறது. கரைக்கு திரும்புவோம். அந்த நேர்முக தேர்வில் கலந்து கொள்ள வந்திருந்தார் ஒரு இளைஞர், வெளியூர்காரர். ஓரிரு நாட்களேனோ ஒரு ஓரிரு மாற்றுகளோடு வந்திருந்தார். நேர்முக தேர்வுக்காக அந்த நாளில் பெரிய அளவில் மதிப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய விளையேறென்ற சட்டை ஒன்றை எடுத்து வந்திருந்தார். வந்தவர் எங்கேயோ தங்கினார், அது இப்போது முக்கியமில்லை. தேர்வுக்காக தான் எடுத்து வந்திருந்த வெள்ளை சட்டையை அணிந்து கொண்டு அந்த அலுவலகத்துக்கு சென்றார். காலை 9-10 மணிக்கு அங்கே சென்றால் நேர்முக தேர்வுகளுக்கே உரிய எழுதப்படாத அந்த நாள் விதிமுறைகளின்படி தேர்வுக்கு வந்தவர் காத்திருந்துதான் ஆக வேண்டும். தேவை இருக்கிறதோ இல்லையோ, தேர்வுக்கு பலர் வந்திருக்கிறார்களோ அல்லது சிலர்தான் இருக்கிறார்களோ, வேலை கேட்டு விண்ணப்பித்து வந்திருப்பவனுக்கு கழுவை பொறுமை இருந்தே ஆக வேண்டும். இப்படிப்பட்ட பொறுமை இருக்கிறதா என்று பார்ப்பதற்கே கூட வேண்டுமென்றே காலம் தாழ்த்துவார்கள். காலையில் சரியான நேரத்துக்கு அலுவலகத்துக்கு சென்றவர் மதியம் வரை காத்திருந்தார். இவர் அழைக்கப்படவே இல்லை. பொறுமை காப்பதை தவிர வேறு வழி இருக்கிறதா என்ன? மதிய உணவு இடைவேளை வந்தது. எல்லாரும் போய் எங்கேயாவது சாப்பிட்டுட்டு சரியான நேரத்துக்கு திரும்புவாங்க என்று அறிவித்தார்கள். மதிய உணவை அலுவலகமே ஏற்பாடு செய்யும் முறை எனக்கு தெரிந்து 80களில் தான் தோன்றியது. நேர்முக தேர்வுக்கு வந்தவன் சொன்னபடியெல்லாம் மாடியாக வேண்டும். அவன் தலையெழுத்தது. அப்படி மதிய உணவுக்காக வெளியே வந்தவர்கள் நாம் குறிப்பிடும் அந்த இளைஞரும் ஒருவர். இது நடந்தது 1950களில் என்பதை மீண்டும் ஒரு முறை நினைவில் கூறுவோம். அந்த இளைஞர் வந்திருந்த அலுவலகத்துக்கு அருகில் அமைந்திருந்த மெஸில்தான் என் ஆசிரியர் சர்வராக பணியாற்றி கொண்டிருந்தார். மெஸ் சாப்பாடு என்றால் ஏதோ மேசை நாற்காலி போட்டு அமர செய்வார்கள் என்று நினைத்து விடாதீர்கள். தரையில் வரிசை வரிசையாக விருப்புகளை விரித்திருப்பார்கள். அதில் சம்மணமிட்டு அமர்ந்து உங்குவார்கள். அப்படித்தான் இந்த இளைஞரும் ஒரு இலையில் அமர்ந்து கொண்டார். நிறைய பேருக்கு பரிமாற வேண்டும் என்பதால் சிலர் அவசரமாக ஓடியபடியே பரிமாறுவார்கள். அரை ஓட்டத்தில் இருந்தபடியே கையில் வைத்துள்ள பண்டத்தை இலையில் சரித்தபடியே வேக வேகமாக அடுத்த நபருக்கு நகர்ந்து விடுவார்கள். அப்படி ஒருவர் பரிமாறிக்கொண்டிருந்தார். இவர் ஆசிரியர் அல்லர், வேறொருவர். அவர் பரிமாறியதோ சாம்பாரை. ஒரு கையில் தூக்கு சட்டி நேரே சாம்பார், இன்னொரு கையில் அதை மொண்டு இலையில் விடுவதற்காக சிறிய குவளை. இப்படி ஓட்டமும் நடையுமாக ஒவ்வொரு இலையாக சாம்பாரை சரித்து கொண்டே வந்தவர் நம் இளைஞரிடம் வரும்போது சற்றே அவசரப்பட்டு விட்டார். அவர் வீசிய வீச்சில் சாம்பார் இலையில் விழுவதற்கு பதிலாக இளைஞரின் வெள்ளை சட்டை மேல் விழுந்தது. வெள்ளை சட்டையின் மார்பு பகுதி முழுக்க சாம்பார் அபிஷேகம். அதிர்ந்து போனார் அந்த இளைஞர். இன்னும் அரை மணி நேரத்துக்குள் சாப்பிட்டு விட்டு நேர்முக தேர்வுக்கு திரும்பியாக வேண்டும். இருப்பதோ போட்டு கொண்டிருக்கும் ஒரு சட்டை மட்டுமே. மாற்று சட்டை வேண்டுமானால் இப்போது இருப்பதை போன்ற ஆயத்தங்கு அடிகள் இல்லாத காலம் அது. அவர் தங்கியிருக்கும் இடத்துக்கு திரும்பி போய் நல்லதாக ஒரு சட்டையை அணிந்து கொண்டு அங்கிருந்து திரும்பலாம் என்றால் இருப்பதோ அரை மணி நேரம் அவகாசம். சட்டென்று ஓடி போய் திரும்பி வருவதற்கு ஆட்டோவா டாக்ஸியா டிராம் வண்டிகள் ஓடிக்கொண்டிருந்த காலம் அது. இந்த தேர்வுக்காக அந்த இளைஞர் செய்திருந்த அத்தனை முன் தயாரிப்புகளும் இமைப்போதில் வீணாகிவிட்டன. சாம்பார் திருக்கோலத்தோடு அவர் எப்படி நேர்முக தேர்வை எதிர்கொள்வார்? நேர்முக தேர்வுகளில் ஆடைகள் திருத்தமாக இருக்க வேண்டியது கட்டாய தேவை அல்லவா? எதிர்பாராத இந்த திருப்பத்தால் அதிர்ச்சி அடைந்த அந்த இளைஞர் மனமுடிந்து போனார். எத்தனையோ கனவுகளுடன் வந்திருந்த அவருக்கு இதோ 2 நிமிடங்களுக்கு முன்வரையில் கூட நம்பிக்கைகளுடன் காத்திருந்த அவருக்கு இப்போதோ தேவையே கலந்து கொள்ள முடியாத நிலை. பிறகுதானே வேலை. ஒரு வாய்ப்பை இழந்தால் அடுத்த வாய்ப்பை இன்டர்நெட்டில் தேடிக்கொள்ள முடியாத காலம் அல்லவா அது? அடுத்த வாய்ப்பு, அதுவும் இவ்வளவு பெரிய நிறுவனத்தில் பணியாற்றும் வாய்ப்பு,
எப்போது கிடைக்குமோ உடைந்து போய் விம்மி அழத் தொடங்கிவிட்டார் அவர். அப்போதுதான் அந்த எதிர்பாராத திருப்பம் நடந்தது. அடுத்த மாதம் சந்திப்போம். வணக்கம்.